ஹலோ, என் பேர் தான் கேலக்டிக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தான் மீன் பண்ணி. நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த மணி ஹெஸ்ட்டுங்கிற சீரீஸ் வந்து செம ஹிட்டாச்சு. அது ஆக்சுவலி வந்து ஸ்பானிஷில் வந்து ஒரு டெலிவிஷன் சீரீஸாக போயிட்டு இருந்துச்சு. அதை நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்து வாங்கி அதை பல லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செம ஹிட். நம்ம ஊரில் மணி ஹெஸ்ட் பார்க்க அதை ஆளே இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு ஃபாரின் சீரீஸ் பார்த்த, ஏதாவது ஒரு சீரீஸ் யாராவது ஃபாரின்லேருந்து பார்த்துருக்காங்கன்னா அது கண்டிப்பாக மணி ஹெஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. இதை பார்த்தப்பறம் எனக்கு இந்த ஹைஸ்ட் மேலே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. எப்படி இந்த மாதிரிலாம் கொள்ளடிக்கிறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் நிறைய படம்லாம் பார்த்தேன். ஓஷன்ஸ் 8, ஓஷன்ஸ் 11, அந்த ஓஷன் சீரீஸே நிறைய பார்த்தேன். எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேங்க் ஜாப் இந்த மாதிரி ரெண்டு மூணு படம் பார்த்தேன். இந்த மணி ஹைஸ்ட் சம்மந்தமாக இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வந்து ரியல் லைஃப்பில் எப்படி கொள்ளடிச்சிருப்பாங்க, அதாவது ரியல் லைஃப் இன்சூரன்ஸ்னால் இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா. அந்த மணி ஹைஸ்ட்லேயே நம்ம பிடிச்ச விஷயம் அந்த பேங்க் அச்சடிக்கிற இடத்துலேயே போய் கொள்ளடிக்கிறது தான் அந்த ஐஸ்டோட மாசே. ஸோ அந்த மாதிரி யாராவது பேங்க்லேயே போய் கொள்ளடிச்சிருக்காங்களா, பெரிய லெவலில் எதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் நிறைய ரியல் லைஃப் இன்சூரன்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ ஏன் இது ஒரு பாட்காஸ்ட்டாக பண்ணக்கூடாது, எது வந்து பெஸ்ட் மணி ஹைஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு பாட்காஸ்ட்டாக இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஃபுல்லாக படித்து பார்த்தேன் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்து ஒரு ஒரு வகையில் யூனிக்காக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு விஷயம் அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போ இந்த பாட்காஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். இது அநேகமாக ஒரு எப்பவும் பண்ணுறதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாட்காஸ்ட்டு. பட் ஆனால் கேளுங்க, எனக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ December 10, 1968 நியூயாங் ட்ரஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கியோவில் இருக்க ஒரு பேங்க் அது. அந்த பேங்க்கு அந்த அன்னைக்கு வந்து சம மழை, பயங்கரமான அடமழை பெய்யுது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஸ்டாமோ இல்லை ஒரு ஃப்ளட்டு வர மாதிரி அவ்வளோ மழை பெய்யுது. ஸோ அந்த மழையில் வந்து அந்த பேங்க் மேனேஜருக்கு வந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் என்னென்னா வந்து, எனக்கு வந்து நீ 300 மில்லியன் என் தரணும். என்னங்கிறது வந்து ஜாப்பனீஸோட ருப்பி, ஓகேவா. ஸோ அந்த ருப்பி வந்து எனக்கு அவ்வளோ காசு வந்து எனக்கு தந்தால் நான் உன்னை உயிரோட விட்டுருவேன், இல்லைனா உன்னோட வீட்டை வந்து நான் டைனமைட் வச்சு பாம் பிளாஸ் பண்ணுறேன், உன் குடும்பம் எல்லாம் செத்துருவாங்க, வீட்டில் இருக்கும்போது எல்லாரையும் கொண்டுருவேன், அந்த மாதிரி ஒரு த்ரெட்டும் வருது. இதை பார்த்து அவன் ரொம்ப பயந்துட்டு போயிட்டு போலீஸ்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுறான். ஸோ அந்த லெட்டர் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. அதாவது ஏவை வந்து ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்திருப்பாங்க, பிஏ வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிளிப்லேருந்து எடுத்திருப்பாங்க, அப்படியே எல்லாத்தையும் ஒரு இடத்துலேருந்து கட் பண்ணி அது ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இது வந்து நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை வந்து போலீஸ்கிட்ட சொன்னப்புறம் அவங்க வந்து அந்த பேங்க் மேனேஜருக்கு வந்து ரொம்ப டைட்டான செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து டைட்டான செக்யூரிட்டியும் அந்த பேங்க்குக்கும் நல்ல டைட்டான செக்யூரிட்டியும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தப்பறம் அந்த பேங்க் மேனேஜர் ரொம்ப பயந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கெலாம் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு டெத் ரேட் வந்திருக்கு, அதனால தான் இவ்வளோ போலீஸ்லாம் இருக்காங்க, நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து இன்னும் ஒரு பயத்திலே இருக்காங்க. ஏன்னா வந்து பேங்க்கை கொள்ளடிச்சிருவேன்னு நிறைய பேர் சொல்லலாம், பட் ஆனால் வந்து டெத் ரேட்டே வர அளவுக்கு இருக்கனால எல்லோரும் கொஞ்சம் ஒரு பயத்திலே இருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து அந்த பேங்க், அந்த நியூயாங் ட்ரஸ்ட் பேங்க்லேருந்து அந்த பேங்க்கில் இருக்க ஒரு 3 எம்ப்ளாயிஸ் வந்து கார் எடுத்துகிட்டு டொஷிபா கம்பெனி உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கம்பெனிக்கு வந்து போனஸ் ட்ராப் பண்ணுறதுக்காக கார்லேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து 1968 இல்லையா, எதுவுமே வந்து டிஜிட்டல் கிடையாது. ஸோ எல்லாமே ஃபிசிக்கலாக தான் இருக்கணும். அவங்க போனஸை ட்ராப் பண்ணுறதுக்காக அந்த காரில் வந்து போனஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க போகும்போது கார் போயிட்டே இருக்குது, ஒரு பிரிசன் இருக்கும். அந்த பிரிசன் முன்னாடி நீ வந்து ஒரு போலீஸ் வந்து நிறுத்துறாரு, பைக்கில் வந்து நிறுத்துறாரு, சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து அந்த பேங்க் மேனேஜரோட வீடு வந்து வெடிச்சிருச்சு, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்க, அங்கேருந்து போலீஸ்க்கெலாம் நிறைய கொஞ்சம் அங்கேருந்து போலீஸ்க்கு கூட உயிரிழப்பாயிருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. அதை பார்த்து அந்த பேங்க் எம்ப்ளாயிஸ்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து என்னை வந்து இந்த காரில் ஏதாவது பாம்பு இருக்கான்னு செக் பண்ண ஆரம்பிச்சாங்க, நீங்கள் வந்து எங்கேயும் இருக்காதிங்க, நேராக பேங்க்கு போயிடுங்க, அதான் உங்களுக்கு சேஃப், அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ வந்து அவர் வந்து கார் கீழே போய் பாம்பு இருக்கான்னு செக் பண்ண போகிறாரு. உடனே அந்த இடத்துலேருந்து ஒரு தீப்பொறியா, அதாவது நெருப்பு எரிஞ்சால் திடீர்னு புகை எப்படி வரும், பட்டாஸ் வெடிச்சு அந்த மாதிரி ஒரு புகை சல்லுன்னு வருது. இதை பார்த்து பேங்க் எம்ப்ளாயிஸ்லாம் பயந்து ஓடி போகிறாங்க. ஓடி போய் அந்த பின்னாடி இருக்க ஒரு இந்த அதாவது என்ன சொல்கிறாரு, அந்த பிரிசனோட செவத்துக்கு பின்னாடி போய் ஒளியை பார்க்குறாங்க. அவங்க ஒளியும் போது இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து கீழேருந்து வெளில வர ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவரால் வெளில வர முடியல. அவர் கீழே இருக்கனால அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டார் அவர் கரெக்டாக, அந்த டைம்குள்ளே வெளில வர முடியல. ஸோ இவங்க 3 எம்ப்ளாயிஸும் ஓடி போயிட்டாங்க. அவங்க வந்து இந்த பாம்பு வெடிக்க போது நினச்சிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் பார்த்தா பாம்பே வெடிக்கல. ஏன்னா நீ எட்டி பார்த்தா அந்த இடத்துல அந்த காரையும் காணும், அந்த போலீஸ் ஆஃபீஸரையும் காணும், வேறு அந்த பைக் மட்டும்தான் கிடக்குது. உடனே அவர் வந்து உடனே பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபோன் பண்ணோன்னே அவர் சொல்கிறார், நான் வந்து சேஃபாக தானே இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதான் போலீஸ்லாம் இருக்காங்களே, என் வீடும் வந்து சேஃபாக தான் இருக்குது, அந்த பாம்பு பிளாஸ்ட்லாம் இல்லையான்னு சொன்னோன்னா உடனே அவங்க போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏதாவது போலீஸ் ஆஃபீஸர் வந்து நீங்கள் இந்த மாதிரி பாம் எடுத்துகிட்டு வந்தாங்களா டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு சம்திங் அந்த மாதிரி கேட்குறாங்க. இல்லை அந்த மாதிரிலாம் யாரும் வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னா அவங்க எம்ப்ளாயிஸ்க்குலாம் இப்போ தான் புரியுது. ஸோ அதை வந்து பாம் வைக்க அந்த புகை இது பண்ணான் தெரியுமா, ஸோ அவன் தான் இந்த திருடன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. உடனே போலீஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுறாங்க அந்த க்ரைம் இன்சிடென்ட் இருக்குல்ல, அந்த கார் எடுத்துகிட்டு போனா இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு 120 பீசஸ் ஆஃப் எவிடென்ஸ் கிடைக்குது. எல்லா விஷயமே வந்து அவன் வேணும்ட்டே மிஸ்லீட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல போட்டு வச்சுட்டு போன பொருள் தான். ஸோ வந்து 1968 நடந்தது அது, இப்போ 2020 ஆகுது இல்லையா, இன்னும் வரைக்கும் அந்த கேஸ் அவங்களால சால்வ் பண்ண முடியல. இன்ன வரைக்கும் அது ஒரு அன்சால்வ் மிஸ்ட்ரியாக இருக்குது. அவன் வந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க, அதாவது இந்த மாதிரி பேங்க் எம்ப்ளாயி பண்ணுவாங்க. அதாவது முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன் இல்லையா, அந்த 300 மில்லியன் என் கேட்டிருந்தா இல்லையா, அந்த டொஷிபா கம்பெனிக்கு கொடுக்க வேண்டிய போனஸ், அவங்க எம்ப்ளாயி கொடுக்க வேண்டிய போனஸ் வந்து 300 மில்லியன் என், அதாவது $6 மில்லியன் அது. ஸோ அவனுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு அது வந்து ஒரு 523 அங்கே டொஷிபா எம்ப்ளாயிஸ்க்கு போக வேண்டியது. அவன் இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு தான் வச்சுருக்கான் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு இவ்வளோ வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது பண்ணால் எல்லோரும் அங்கே ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிருப்பாங்க, இங்கே கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி ஃபுல்லாகவே பிளான் பண்ணி கரெக்டாக அங்கே மணி யூஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா இதையே நான் வந்து டாப்பில் சொல்கிறேன்னா, இது வந்து மொத்த விஷயமே ஒரே ஆள் தான் செஞ்சுருக்காங்க இல்லையா. இந்த மணியை சீரீஸில் கூட ஒரு 10 பேர் செஞ்சு பேங்க்கில் போய் கொள்ளடிக்காங்க, அது பெரிய விஷயமா இருந்தாலும் ஒரு $6 மில்லியன் கொள்ளடிக்கிறது, அதுவும் 1968 $6 மில்லியன் எவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லையா. ஸோ அதனால் வந்து இதை வந்து ஒரு முக்கியமான ஐஸ்னு நான் நினைக்கிறேன். ஸோ செகண்ட் ஐஸ்டுக்கு நம்ம போகலாம். ஸோ ரெண்டாவது மணி ஐஸ்டுமே வந்து ஜப்பானில் தான் நடக்குது. இது வந்து January 26, 1948 நடக்குது. இது வந்து 1948ங்கிறது போஸ்ட் வார் டோக்கியோ, அதாவது ரெண்டாவது உலக போர் முடிஞ்சு 1945 முடிஞ்சது. ஸோ 1948ங்கிறது அப்போ தான் அந்த வார்லேருந்து அந்த ஹிரோஷிமாலாம் நடந்தது, அவங்க எக்கனாமியாக கொலாப்ஸ் ஆகி நிறைய பிரச்சனைலாம் இருந்துச்சு. அப்போ வந்து யூஎஸ் ஆக்குபைட் டெரிட்டரியாக தான் இருந்துச்சு, அங்கே தான் யூஎஸோட மிலிட்ரி அவங்க தான் எல்லாம் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் டிரான்சிஸ்டன் பீரியட் அது. ஸோ நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே ஜாப்பனீஸ் அங்கே. ஸோ இந்த பீரியடில் வந்து இம்பீரியல் பேங்க் சொல்லிட்டு அங்கே ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்குக்கு வந்து ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அவர் வந்து அவர் வராரு, அந்த பேங்க்கில் ஒரு 16 பேர் இருக்காங்க. அவர் வந்து அவர் கையில் வந்து அந்த ஃபுட்பால்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த கேப்டன் பேண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு ஒரு பேண்ட் இருக்குமா. ஸோ அந்த பேண்ட் அவர் கையில் மாட்டியிருக்காரு, மாட்டினவன் மாட்டியிருக்காரு. உள்ளே வந்தோன்னே இந்த மாதிரி சொல்கிறார், வந்து ஒரு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, ஸோ அதுக்காக வந்து வேக்சினேஷன் மாதிரி நான் அவனுக்கு கொண்டு வந்துருக்கேன், இதை அவங்க தண்ணியிலையும் இந்த பில்ஸை நீங்கள் எடுத்துக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதை வந்து அவங்க எல்லோரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியும் கலந்துக்கிட்டு பில்ஸையும் எடுத்துக்கிறாங்க. அது வந்து ஆக்சுவலி வந்து அந்த டைம் ஆஃப் ஜப்பானில் வந்து அது வந்து ரொம்ப காமன், ஏன்னா வந்து அப்போ தான் அந்த வேர்ல்டு வார் முடிஞ்சு, நிறைய பேர் காலராலாம் இறந்துட்டு இருந்தாங்க, நிறைய விதமான புது புது வைரஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஈஸியாக எல்லோரும் ஏமாறக்கூடிய ஒரு பொயின்னு வச்சுக்கோங்களேன், அதை சொன்னோன்னே எல்லோரும் நம்பிடுவாங்க, ஏன்னா இவர் வர அந்த கரெக்டான பேட்ச் வேறு போட்டிருக்காரு. ஸோ அதை சொன்னோன்னே அந்த இவங்க எல்லாருக்கும் அந்த மருந்தெல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்து முடிச்சுட்டு அந்த பேங்க்கில் இருக்க 16 பேருக்கு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இவன் வந்து அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாத்தையும் காசெல்லாம் கொள்ளடிச்சுட்டு பேங்க் விட்டு வெளில போயிடுறான். ஸோ இது நடந்து முடியுது, இதை நடந்து முடிஞ்சவொன்னே போலீஸ்லாம் வந்து, அதாவது இவங்க இந்த 16 பேரையும் வந்து பார்க்குறாங்க, அவங்க 16 பேருமே இறந்துடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து அவங்க ஒரு லிக்விட் கலந்தான்னு சொன்ன இல்லையா, அது வந்து சைனைடு. ஸோ அந்த சைனைட் உங்களுக்கே தெரியும், சைனைட் சாப்பிட்டா உடனே செத்துருவாங்க. ஸோ அவன் இறந்துட்டான் இது மாதிரி, சரி ஓகே அப்போ இது யார் தான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கார்டு கிடைக்குது, அதாவது பிஸ்னஸ் கார்டு இருக்குது. ஸோ அந்த கார்டில் வந்து ஒருத்தரோட பேர் இருக்குது. ஸோ அவர் வந்து உண்மையிலேயே ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தான். ஸோ அவர்கிட்ட போய் பார்க்குறாங்க, ஓ அவர் தான் இந்த திருட்டு பண்ணவன் தான் வந்து தெரியாமல் கார்டை வச்சுட்டு போயிட்டானோ அந்த மாதிரி அவனை போய் பார்க்குறாங்க. ஆக்சுவலி அவன் வந்து எதுவும் பண்ணல, அவனுக்கு வந்து கரெக்டான அலபாயெல்லாம் இருந்துச்சு, அவனை சுற்றி எங்கேயோ ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிறேன், கரெக்டான எப்படி சொல்கிறது எவிடன்ஸ் இருந்துச்சு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவன் பண்ணல அப்படின்னு காட்டுறதுக்காக. ஸோ இது இதை பார்த்த அப்புறம் வந்து சரி ஓகே யார் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா விசாரிக்கும் போது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து அவன் வந்து 593 பேருக்கு வந்து அவனோட பிஸ்னஸ் கார்டை கொடுத்துருக்கானோ. ஸோ சரி ஓகே நம்ம அந்த 593 பேரையும் நம்ம 93 பேரையும் நம்ம ரூட் அவுட் பண்ணால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த 593 பேரையும் ஃபுல்லாக அப்படியே ஒரு ஒருத்தராக ரவுண்டப் பண்ணி கடைசியாக ஒரு 8 பேர் மட்டும் மிஞ்சுறாங்க. ஸோ இந்த 8 பேரில் ஒருத்தர் தான் வந்து ஹீராஷ் சிவாரி. ஓகேவா, நான் வந்து பேரை கரெக்டான சொல்ல முடியாது, முடிஞ்சளவு கரெக்டாக சொல்கிறேன். பேர் வந்து ஹீராஷ் சிவாரி. ஓகே, அவர் வந்து ஒரு பெயிண்டர் அவர். ஸோ அவர் அவரோட விஷயந்தான் கரெக்டாக ஒத்து போகல. ஏன்னா வந்து அவர் ஏற்கனவே வந்து நிறைய திருட்டுலாம் பண்ணியிருக்காரு, ஏற்கனவே போலீஸ் வழக்கெலாம் இருக்கு அவர் மேலே. ஸோ அதே மாதிரி அவர்கிட்ட உங்களோட அந்த பிஸ்னஸ் கார்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒருத்தர் தான் கார்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அவர் சொல்கிறார் யாராவது என்கிட்ட பிட் பாக்கெட் அடிச்சிருப்பாங்க அது மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் போலீஸ் அதை ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நல்லா விசாரிக்கிறாங்க, பல நாள் விசாரித்ததுக்கப்புறம் அதே மாதிரி வந்து அந்த பேங்க்கில் கொள்ளடிச்ச அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த எவ்வளோ கொள்ளடிச்சாங்களோ அதே அமௌண்ட் வந்து எக்ஸாக்டாக இவரோட பேங்க்கில் வந்து கரெக்டாக அந்த டைமில் வந்து டிரான்ஸ்ஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த அமௌண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டாலும் அவர் அதுக்கும் அவர் ஆன்சரே பண்ண மாட்டுறாரு. நான் வந்து சொல்ல முடியாது நான் அப்படி இப்படிங்கிற மாதிரி மழுப்பிட்டே இருந்தனால ஸோ இவர் தான் கண்டிப்பாக பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டாங்க. கோர்ட்டும் வந்து அவருக்கு டெத் பெனால்ட்டி விதிச்சிட்டாங்க, அவர் ஜெயிலில் போட்டாங்க. பட் ஆனால் பல வருஷங்கள் கழித்து அந்த கேஸை திருப்பி திறக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வருது. அதுக்கப்புறம் அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணதில் அவனை வந்து போலீஸ்லாம் சேர்ந்து அவனை வற்புறுத்தி தான் அதை நான் தான் செய்ய வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்ல வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கதாகவும், இந்த உண்மையிலேயே யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால் கண்டுபிடிக்கிறதுனால போலீஸ் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வருது. ஸோ வந்து ஆக்சுவலி அப்புறம் இருந்த ஜட்ஜ் வந்து அவனுக்கு டெத் பெனால்ட்டி கொடுக்கல. நிறைய அவருக்கே வந்து நிறைய டவுட்ஸ்லாம் இருந்தனால வந்து கடுங்காவல் தண்டனை சொல்லுவாங்க, லைஃப் ஃபுல் இம்ப்ரெஸ்மெண்ட், ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ அந்த அளவுக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஜெயிலே. ஸோ அந்த மாதிரி ஒரு இது மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இருக்கார் இல்லையா அந்த பெயிண்டர், அந்த பெயிண்டர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து அந்த திருடன் வந்து ஆக்சுவலி அவர்கிட்ட வந்து பிட் பாக்கெட் அடிச்சிருக்கான் அந்த கார்டை. அது மட்டும் இல்லாமல் வந்து இவருக்கு இவர் வந்து எனக்கு இவ்வளோ பணம் வந்தது அந்த யார்ட்டி சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஏன் அவன் சொன்னான்னா, வந்து அவர் ரொம்ப ஒரு சொசைட்டியில் வந்து ரொம்ப ஒரு நல்ல நிலைமையில் இருக்க ஒரு பெயிண்டர் அவர். அவர் வந்து இந்த மாதிரி பானோகிராஃபிக் பிக்சர்ஸ்லாம் வரைஞ்சி நிறைய சேல் பண்ணுவாராம். ஸோ அந்த இந்த விஷயத்தினால தான் எனக்கு பணம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் சொசைட்டிலலாம் தப்பாக நினைப்பாங்க. அப்போலாம் வந்து இந்த மாதிரி பானோகிராஃபிக் ஃபிலிம்ஸ்லாம் கிடையாது, அஃப்கோர்ஸ் 1948 அது படமே பெரிய அளவில் ரீச் ஆனதுலாம் கிடையாது. ஸோ அப்போலாம் அந்த பிக்சர்ஸ் தான். ஸோ அந்த பானோரா பிக்சர்ஸ் சேல் பண்ணி நிறைய காசு சம்பாதிச்சிருக்காரு அவர். பட் ஆனால் இதை சொன்னால் சொசைட்டிக்கு நம்ம தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிறதுனால அவர் அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. ஸோ இந்த விஷயம் தெரிய வருது அதுக்கப்புறம். அதே மாதிரி வந்து அந்த ஐவிட்னஸ் அந்த சில பேர் அந்த வெளில இருந்த போலீஸ் அந்த கார்ட்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க வந்து எனக்கு இவரா இல்லையா சரியா தெரியல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஆனால் கடைசி வரைக்கும் யார் இந்த பேங்கை மணி ஹெய்ஸ்ட்டை பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியல. பட் ஆனால் நிறைய வந்து எப்படி சொல்கிறது கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி 1945 அந்த வேர்ல்டு வார் டூவில் வந்து இந்த போதி ஜெர்மன் படம் பார்த்துருப்பாங்களா, 7வது பதிவில் ஒரு வைரஸை ரெடி பண்ணி அவனே வந்து இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு பயாலஜிக்கல் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வார்ஃபேரை தான் அவங்க வந்து 731 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மி யூனிட் இருந்துச்சான். அவங்க வந்து இந்த மாதிரி பயாலஜிக்கல் யூனிட் தான் அவங்க. ஸோ அவங்க தான் இந்த மாதிரி வித்தியாசமான வைரஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதாவது அமெரிக்கன்ஸை காம்பேர் பண்ணுறதுக்காக பிரத்யேகமாக அவங்க அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். பட் ஆனால் வேர்ல்டு வார் தோத்துட்டாங்க. ஸோ அந்த யூனிட்டே வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க, நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க. ஸோ அதில் இருக்க ஒரு சோல்ஜர் தான் வந்து இந்த மாதிரி அவர் சைனைடை எடுத்துகிட்டு வந்து கலந்துருப்பார். சைனைடு வந்து எல்லா மக்களுக்கும் அப்போ கிடச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி இவங்களால் தான் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் யார் பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும். சரி ஓகே, இந்த 2 மணி ஐஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து மென்ட் பண்ணி தமிழ் பாட்காஸ்ட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பாட்காஸ்ட் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே அப்படியே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி மென்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலும் இருக்குது. ஸோ அதில் வந்து வேறு வேறு மாதிரி கண்டென்ட்டும் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோயா அதோட இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.